கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 39
மாலாழி ஆளும் எனவும் பாடம்.
இதிலே அந்த ஆளும் என்பது தாழ்வது என்ற ஒரு அர்த்தம், ஆட்சி செய்வது என்ற ஒரு அர்த்தத்திலே ரெண்டு சொற்கள் இருக்கு. அந்த ஆளும் என்ற சொல்லிலே அங்கு குரலிலே நாங்கள் மௌளவுழுவு போட்டிருக்கிறோம். இங்கே கொம்பளவுழுவு போட்டும் அந்த பாடத்தை சொல்லுகிறார்கள் என்று அந்த பாடபேதத்தை எடுத்து காட்டுகிறார்.
இதோடு முடியுங்க இந்த குரல். அடுத்த குரல் குரல் எண் 35. இதுவும் அது அணுகு துணை அறியா ஆற்றோனில்
என்றால் இந்த தலைப்புகளை புரிந்து கொள்ள வேண்டும். முதல் குரலிலே சொன்ன அதே கருத்து தான் இங்கேயும் வேறு விதமாக சொல்லப்பட போகிறது. இதுவும் அது என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் இதுவும் அது என்றும் சொல்லலாம், இதுவும் அது என்றும் சொல்லலாம். அதாவது அதே இன்பத்தை தரக்கூடிய ஒரு குரல் என்று ஒரு நயப்போடு நாம் இந்த குரலுக்குள்ளே நுழையலாம்.
அணுகு துணை அறியா ஆற்றோனில் ஐந்தின் உணர்வை உணராது உயிர் கொண்டு கூட்டும் உரை. அணுகு துணை அறியா ஆற்றோனில் ஐந்தின் உயிர் உணர்வை உணராது பதவுரை. அணுகு துணை அறியா ஆற்றோனில் தனக்கு பின்னே சமீபத்திலே துணையாக வருபவனை அறியாத வழிப்போக்கனை போலவும் ஐந்தின் தம்முடைய காட்சிக்கு துணையாக நிற்கும் ஆன்மாவை அறியாத ஐம்புரைகளைப் போலவும் உயிர் உணர்வை உணராது. ஆன்மா தனக்கு துணையாக நிற்கும் ஞானமாகி அருளை உணர்வதில்லை.
அதே செய்தி வேறொரு உவமை மூலம் சொல்லுகிறார். முதல் படித்ததும் அதே செய்திதான். திருவருள் நம்மை சூழ்ந்திருக்கிறது, அது தெரியாமல் சிற்றின்பங்களை நாடி நிற்கிறது இந்த உயிர் என்பதற்குத்தான் அந்த மீன் பாட்கடல் மீனை உதாரணம் காட்டினார். இப்பொழுது மீள அதே செய்தி வேறொரு உவமையூடாக நமக்கு சொல்லப்படுகிறது. காட்டினுடைய இருள் வழியாக ஒருவன் போகிறான், பயணம் செய்கிறான். அவனுக்கு சற்று பின்னேயோ கொஞ்சம் தூரத்திலேயோ இன்னொருத்தன் துணையாக வருகிறான். ஆனால் இவனுக்கு ஒரு துணை தனக்கு பின்னாலே வருவது தெரியாமல் பயந்து 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 இவனுடைய பயணம் தொடர்கிறது. இது ஒருவனுடைய நிலை. துணை என்ற ஒன்று இருக்கிறது, ஆனால் துணை இருப்பது இவனுக்கு தெரியவில்லை. அதனால் அவன் எப்படி தனக்கு பின்னாலே ஒரு துணை இருக்கிறது தெரியாமல் பயந்து கொண்டு போகிறானோ அதுபோலத்தான் இந்த உயிர்களும் உலகியலிலே தனக்கு பின்னாலே திருவருள் துணை இருப்பதை அறியாமல் இயங்குகின்றன என்பதை ஒரு உவமையோடு சொன்னார். உடனேயே இன்னொரு உவமையும் சொல்லுகிறார். அந்த உவமை என்னவென்று கேட்டால், இந்த ஐம்பொறிகளாகிய நம்முடைய புலன்கள் அவை கருவிகள் தான், அவற்றுக்கு அறிவில்லை. அவற்றுக்கு உள்ளிருந்து அவற்றுக்கு அறியும் தன்மையை கொடுப்பது திருவருள். திருவருள் அல்ல, ஆன்மா. ஆன்மா என்ற ஒன்று இல்லாவிட்டால் இந்த கருவிகள் எல்லாம் செயலற்ற கருவிகளாக போய்விடும். உயிர் இல்லாத உடம்பை உதாரணம் காட்டுகிறார். ஆனால் இந்த புலன்கள் தனக்குள்ளே ஒரு ஆன்மா இருந்துதான் அறிகின்றன என்பதை அறிவதில்லை. இப்போ என் கண் பார்க்கிறது என்று நினைக்கிற பொழுது நான் என்ன நினைக்கிறேன், என் கண் தான் பார்க்கிறது என்று நினைக்கிறேன். கண்ணுக்குள்ளே இருந்து உயிர்தான் அந்த பார்க்கும் சக்தியை கண்ணாகிய அந்த உறுப்புக்கு கொடுக்கிறது. காதாகிய உறுப்புக்கு அந்த உயிர் தான் கேட்கும் சக்தியை கொடுக்கிறது. உயிர் என்பது எந்த நிமிடம் இல்லாமல் போகிறதோ அந்த நிமிடமே அதற்கு கேட்கும் சக்தி போய்விடும், பார்க்கும் சக்தி போய்விடும், மணக்கும் சக்தி போய்விடும். இப்போ அப்படி தனக்கு என்று உள்ளே இருந்து ஒரு பொருள்தான் இந்த உணர்வுகளை காட்டுவது தெரியாமல் இந்த பொறிகள் தாங்களே காண்பதாக நினைப்பது போலவும் சூழ திருவருள் இருக்க நம்மை சூழ உள்ளிருந்து திருவருள் வழிபடுத்த நாம் வழிபடுகிறோம், வழிநடக்கிறோம் என்பது தெரியாமல் ஆன்மாக்கள் மயங்கி நிற்கின்றன என்கிறார். ஒரே செய்தியை சொல்ல ரெண்டு உவமைகள். ஒன்று, தனி வழி போகிற ஒருவனுக்கு பின்னாலே துணை வருவது தெரியாமல் அவன் பயந்து பயந்து போவதை, அவனுக்கு பக்கத்திலே துணை பெறவும் அது தெரியாமல் அவன் இயங்குவதை உதாரணமாக்கினார். பொறிகளுக்கு உள்ளே உயிர் நின்று அந்த பொறிகளை இயங்கச் செய்வதை, அந்த பொறிகள் உணராமல் தாம் இயங்குவதாக நினைப்பதை இன்னொரு உதாரணத்தினோடு எடுக்கிறார். ஏன் ஒரு செய்தியை சொல்ல ரெண்டு உவமை எடுக்க வேண்டும்? ஒரு உவமையே நமக்கு விளங்குகிறதே, ரெண்டு உவமை வேண்டும் என்ற கேள்விக்கு உரையாசிரியர்கள் சிலர் பதில் சொல்கிறார்கள். என்ன பதில் சொல்கிறார்கள் என்றால், காட்டு வழி போகிற பொழுது ஒருவன் போகிறான், அவனுக்கு பின்னாலே ஒருவன் வருகிறான், அவன் தூரத்திலே வருவான், சற்று தள்ளி வருவான், ஆகவே அவனை தெரியாமல் இருக்க வாய்ப்பிருக்கிறது. அது முதல் நிலை. அவனை தெரியாமல் ஒருவன் போவது போல உயிர் திருவருளை தெரியாமல் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பது முதல் நிலை. இரண்டாவது உவமை ஏன் சொல்ல வேண்டி வந்தது என்று கேட்டால், காட்டு பயணம் போகிறவனுக்கு பின்னாலே துணை வருகிறவன் தன்னோடு வருகிறான் என்பது தெரியாமல் இருக்க நியாயம் இருக்கிறது. காட்டு வழி போகிறவனுக்கு தனக்கு பின்னாலே ஒரு துணை வருவது தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்கு என்றால் அது புறத்திலே வருகிற துணை. ஆகவே இவர் என்ன நினைக்கிறார், அதனாலே தான் நீ தெரியவில்லை என்றால், எப்படி இந்த பொறிகளுக்கு உள்ளே உயிர் நின்று காட்டுகிறதோ அது துணை வெளியிலே நிற்பதில்லை, உள்ளே நிற்கிறது. காட்டு பயணத்திலே அந்த வருகிற துணை வெளியே நிற்கிறது. பொறிகளுக்கு உயிர் காட்டுவது என்கிற பொழுது உயிர் பொறிகளுக்கு உள்ளே நின்றே காட்டுகிறது. புறத்திலே நிற்கிற துணையை அறியாமல் விடலாம், உள்ளே நிற்கிற துணையை அறியாமல் விடலாமா என்ற கேள்வியை எழுப்பி, இந்த ஆன்மாக்களிலே ஒரு சில புறத்திலே நிற்கிற இறைவனை காண தகுதி இல்லாமல் நிற்கின்றன, இறை அருளை. இன்னும் சில தனக்கு உள்ளேயே நின்று இயங்குகிற திருவருளை காட்டாமல் நிற்கின்றன என்பதை உணர்த்துவதற்காக ரெண்டு உவமை சொன்னார். ஒன்று வெளியிலே வருகிற துணையை உவமை சொன்னார், மற்றது உள்ளே இருக்கிற துணையை உவமை சொல்கிறார். வெளியே இருக்கிற துணைக்கு காட்டு வழி தனிப்பயணத்திற்கு துணை வருவதை சொல்கிறார், உள்ளே நிற்கிற துணைக்கு பொறிகளுக்கு உயிர் காட்டுவதை துணையாக காட்டி, இந்த ரெண்டு வகையிலேயும் இந்த உயிர்கள் திருவருளை அறியாமல் நிற்கின்றன என்பதை நமக்கு உணர்த்துகிறார். இப்ப படிங்க.
அழுகு துணை அறியா ஆற்றோனில் ஐந்தின் உணர்வை உணராது உயிர். கொண்டு கூட்டும் முறை, அணுகு துணை அறியா ஆற்றோனில் ஐந்தின் உயிர் உணர்வை உணராது. பதவுரை
சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
அணுகு துணை அறியா ஆற்றோனில் தனக்கு பின்னே சமீபத்திலே துணையாக வருபவனை அறியாத வழிப்போக்கனை போலவும், ஐந்தின் தம்முடைய காட்சிக்கு துணையாக நிற்கும் ஆன்மாவை அறியாத ஐம்பொறிகளைப் போலவும் உயிர் உணர்வை உணராது. ஆன்மா தனக்கு துணையாக நிற்கும் ஞானமாகிய அருளை உணர்வதில்லை. உரைக்குறிப்பு: ஒரு வழிப்போக்கன் தான் அடைய வேண்டிய இடத்திலே கண்ணுள்ளவனாய் அதையே எண்ணிக்கொண்டு போவானாகில், அவனுக்கு பின்னே துணையாக போகின்றவனே முற்றாக மறந்து விடுவான். அவன் சேருமிடத்தை எண்ணானாயின் தன்னுடைய துணையை அறிந்து துணைவன் என்று மகிழ்வான்.
அவன்
சேருமிடத்தை எண்ணானாயின் தன்னுடைய துணையை அறிந்து துணைவன் என்று மகிழ்வான்.
ஏன் இவனுக்கு போகிற இடம் பற்றியே தான் நோக்கம் இருக்கிறதாம். ஒரு இடத்தை அடைய வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே நடக்கிறவனுக்கு பின்னாலே ஒரு ஆள் வருவது தெரியவில்லையா? அதை கொஞ்சம் மறந்தானால் பின்னுக்கு ஆள் வருவது தெரிந்துவிடும் என்கிறார். இதுதான் இந்த முதல் விளக்கம். ஒரு பயணம் செய்கிறவன் பயணமே நோக்காக இருக்கிற பொழுது அவனுக்கு பின்னாலே ஒரு துணை வருகிறான் என்பது தெரியவில்லை. எப்பொழுது அந்த பயணம் தான் பயணத்தை விட மற்றவற்றையும் கவனிக்கலாம் என்ற எண்ணம் வருகிறதோ அப்பொழுது பின்னுக்கு துணை வருவது தெரிந்து அவன் உறுதியாக நடக்கலாம். இப்படி ஒரு பகுதியினர் இருக்கிறார்கள் என்கிறார்.
அதுபோல சில ஆன்மாக்களுக்கு திருவருளை உணரும் அறிவிருக்கவும், அவை உலக இன்பங்களிலே கண்ணா இருத்தலால் திருவருளை நினைப்பதில்லை. இந்த ஆன்மாக்கள் ஒரு வகையானவை.
எல்லா ஆன்மாக்களுக்கும் திருவருளை அறிவதற்கான அறிவு தரப்பட்டிருக்கிறது, அதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். இச்சா ஞானா கிரியா சக்திகளை ஓரளவு தூண்டித்தான் அனுப்புகிறவன் அனுப்புகிறான். ஆனால் இந்த உலகியலுக்குள்ளே நுழைந்தவுடனே அதன்பால் ஏற்படுகிற ஈடுபாடு காரணமாக நாம் திருவருளை அறிவதில்லை. இது ஒரு வகை ஆன்மாக்கள் என்கிறார்.
ஐம்பொறிகள் ஆன்மாவை அறியும் சக்தி இல்லாதன. அவை போல வேறொரு வகை ஆன்மாக்கள் திருவருளை அறியும் சக்தி இல்லாமல் நிற்கின்றன.
ஆன்மாக்களை இரண்டாக பிரிக்கிறார். ஒன்று உலகிலேயே நோக்கமாக இருப்பதால் இருப்பது தெரியாதவை. இன்னொன்று ஆன்மா உயிரென்ற ஒன்று இருக்கிறதால் தான் கண்காணுகிறது என்று நினையாதது போல இறை என்ற ஒன்று இருப்பதே உணராதவை. இது இன்னொரு வகை ஆன்மாக்கள் என்று ஆன்மாக்களை பிரிக்கிறார். முதல் வகை ஆன்மாக்களுக்கு வேறொரு இடத்திலே நாட்டம் இருப்பதால் இறைவன் தெரியவில்லை. இவற்றுக்கு உள்ளேயே இறைவன் இருந்தாலும் இறைவன் என்று ஒருவான் ஒருவன் இருக்கிறான் என்பதை உணரும் ஆற்றல் இல்லை. இப்படி இரண்டு வகையாக ஆன்மாக்களை பிரித்து காட்டுகிறார்.
ஐம்பொறிகள் ஆன்மாவை அறியும் சக்தி இல்லாதன. அவை போல வேறொரு வகை ஆன்மாக்கள் திருவருளை அறியும் சக்தி இல்லாமல் நிற்கின்றன. சில காலம் சென்றபின் ஆணவ பீடை வேண்டிய அளவு கெட இவை திருவருளை அறியும் ஆற்றலை பெறும்.
கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவங்கள் ஏற்பட ஆணவம் வலி குன்ற குன்ற பிறகு அவற்றுக்கும் கடவுள் தெரிய தொடங்குவார். நமக்கு இப்போ கண்ணால் பார்த்தேன், கண்ணால் படித்தேன் என்று சொல்வதெல்லாம் மயக்கத்தினுடைய விளைவுதான். கண் என்கின்ற உறுப்பு வெறும் கருவியே தவிர அவற்றால் காணுதல் என்பது உயிர் என்ற உட்பொருள் இல்லாவிட்டால் ஒரு காலமும் சாத்தியமில்லை. அதுபோல இறை என்ற இறையருள் ஆகிய திருவருட்சக்தி உள்ளே இல்லாவிட்டால் உயிர்களால் எந்த இயக்கமும் ஆகாது. ஆனால் கண் நான் காணுகிறேன் என்று நினைப்பது போல இந்த உயிர்களும் தான் இயங்குவதாக நினைத்து மயங்குகின்றன. இங்கே சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், திருவருளுக்குள்ளேயே கிடந்தும் திருவருளை தரிசிக்க தகுதியற்று இருக்கிற உயிர்களினுடைய இயல்பை வேறு வேறு வகையாக எடுத்து காட்டுகிறார். முதற்குரலிலே அதற்குள்ளேயே கிடக்கிறதால் அருமை தெரியவில்லை என்றார். இரண்டாவது குரலிலே போற நோக்கத்திலேயே அக்கறை இருப்பதால் பின்னாலே வருகிற துணை தெரியவில்லை என்றார். மூன்றாவது ஓமையிலே அந்த உயிருக்கு அந்த எப்படி பொறிகளுக்கு உயிர் என்ற ஒன்றுதான் தன்னை காட்சியை தருகிறது என்று தெரியாமல் பொறிகள் இருக்கிறதோ, அப்படி இறை ஒன்றுதான் தன்னை இயக்குகிறதே தெரியாமல் இருக்கிறதாகிய உயிர்களை உவமைப்படுத்துகிறார். ஆகவே திருவருளை உணராத உயிர்களினுடைய தன்மையை மூன்று உவமையோடு விளங்கப்படுத்துகிறார். பாலாளி மீனாலும் ஒன்று, துணை காட்டுக்கு துணை வருகிறது தெரியாமல் போவது ஒன்று, பொறிகளுக்கு உயிர் துணையாக இருப்பது தெரியாமல் பொறிகள் இயங்குவது ஒன்று என்று மூன்று உவமையோடு திருவருளை உயிர் விளங்காத தன்மையை நமக்கு எடுத்து காட்டுகிறார்.
இதோட அந்த குரல் முடியுதுங்க. அடுத்த குரல் போகும்.
அடுத்த குரலையும் படிச்சிருவோம்.
குரல் எண் 36. இதுவும் அது, தரையை அறியாது தாமே தெரிவார், புறையை உணரா புவி. கொண்டு கூட்டும் முறை, தரையை அறியாது தாமே திரிவார், புறையை புவி உணரா. பதவுரை: தரையை அறியாது, பூமியை தமக்கு ஆதாரம் என்று உணராமல் தாமே திரிவார் புறையை. தாமே தமக்கு ஆதாரமானாற் போல போக்குவரவு செய்பவருடைய அறிவீனம் போன்ற தமது அறிவீனத்தை புவி உணரா. ஆன்மாக்கள் அறிய மாட்டா, ஏனெனில் அவை தாமே தமக்கு ஆதாரம் என்று எண்ணுவது போல இவை திருவருளை தமக்கு ஆதாரம் என்று அறியாமல் தாமே தமக்கு ஆதாரம் என்று மயங்கும் அறிவீனத்தை உடையன.
அதாவது இன்னொரு உவமை சொல்லுகிறார். என்ன உவமை என்றால், நாங்கள் இயங்கிக் கொண்டு இருக்கிறோம். தூங்குகிற நேரம் தவிர மற்ற நேரம் இயங்குகிறோம். இந்த இயங்குகிற பொழுது நான் நடந்தேன், நான் பாடினேன், நான் ஓடினேன், நான் சிரித்தேன், அல்லது நான் அங்கு போனேன், நான் இங்கு வந்தேன் என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் அந்த இயக்கம் தரை என்ற ஒன்று இருக்கிறபடியால் தான் நடக்கிறது என்பதை நாம் யாரும் நினைப்பதில்லை. நாளை வருகிறேன் என்கிறோம். நாளை வருகிறதற்கு தரை என்ற ஒன்று இருக்கிறபடியால் தான் நீ போவாய். நாம் இயங்குவதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய தரை என்பதை நம்முடைய இயக்கத்தினோடு தொடர்பு படுத்தி நாம் சிந்திப்பதே இல்லை. அது அது இல்லாவிட்டால் நடக்காது என்பதை எப்பயாவது நினைத்திருக்கிறோமா? நான் நடப்பேன், வருவேன், போவேன் என்பதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஆனால் நான் அதை உணர்வதில்லை. அதுபோலத்தான் நம்முடைய இயக்கத்திற்கு காரணமாக திருவருள் நிற்க அதை உணராமல் சில ஆன்மாக்கள் இயங்குகின்றன என்பதை இந்த தரையே அதை இயங்குவதற்கு காரணம் அவற்றினுடைய ஆணவ மறைப்பு என்பதை இந்த குறளினோடு விளங்கப்படுத்துகிறார்.
தரையை அறியாது தாமே திரிவார், குறையை உணரா புவி.
போல என்று எடுத்துக்கொள்ள வேண்டும்.
கொண்டு கூட்டும் முறை, தரையை அறியாது தாமே திரிவார், குறையை புவி உணரா. பதவுரை: தரையை அறியாது பூமியை தமக்கு ஆதாரம் என்று உணராமல் தாமே திரிவார் குறையை. தாமே தமக்கு ஆதாரமானார் போல போக்குவரவு செய்பவருடைய அறிவீனம் போன்ற தமது அறிவீனத்தை.
திரிதல் என்ற சொல்லுக்கு மாறுபடுதல் என்பது பொருள். அது நீங்கள் பொதுவான ஊர்ப்பாசைகளிலே எங்களூரிலே சொல்வார்கள். அவன் என்ன செய்கிறான், மகன் என்ன செய்கிறான் என்றால் அவன் சும்மா திரிகிறான் என்றால், இது உங்களூர்லேயே அந்த சொல் பிரயோகம் இருக்கிறதோ தெரியவில்லை, எங்களூர்லே அது அடிக்கடி சொல்வார்கள். அவன் சும்மா திரிகிறான் என்றால், நாங்கள் திரிகிறான் என்பதற்கு என்ன அர்த்தம் கொள்வோம் என்றால் அங்கும் இங்கும் போகிறான் என்று அர்த்தம் கொள்வோம். அப்படி அல்ல, மாறுபட்டு நடக்கிறான் என்பது தான் இந்த திரிதல் என்பதற்கு அர்த்தம். கம்பனிலே செயலுண்ட ஒன்கனாரின் திரிகின்ற செங்காரண்ணம் என்று பாட்டு வரும். அதாவது, அந்த பெண்களைப் போல நடக்க நினைத்து அன்னங்கள் பயிற்சி செய்கின்றனவாம், அவற்றுக்கு அந்த நடை சரியான முறையிலே வரவியாதபடியால் திரிகின்றன என்று அந்த சொல்லை போடுகிறார். ஒவ்வொரு சொல்லும் பெரும்புலவர்களாலே நோக்கத்தோடு தான் அந்தந்த இடத்திலே பொருத்தப்படுகின்றன. அதற்காக அதை இருந்து நினைத்து இந்த சொல்லை இதில் வைத்தால் நன்றாக இருக்குமா என்று நினைத்து போடுவதில்லை, அவர்களுக்கு அது வந்து விழுகிறது. அப்படித்தான் அதை சொல்கிறார். திரிகின்ற செங்காலண்ணம், அயோத்தியிலே நடக்கிற பெண்களை பார்த்துவிட்டு அன்னங்கள் தாங்களும் அவர்களைப் போல நடக்க வேண்டும் என்று முயற்சி செய்கின்றதாம், ஆனால் அவற்றுக்கு அந்த நடை வரவில்லை என்பதை குறிப்பதற்காக இந்த சொல்லை போட்டு விடுகிறார் கம்பர். திரிகின்ற செங்காலன், திரிதல் என்பது மாறுபட்டு நடத்தல். அதைதான் அந்த சொல் தான் இங்கேயும் பயன்படுகின்றது. வாசியுங்கள்.
தாமே திரிவார் புறையை, தாமே தமக்கு ஆதாரமானார் போல போக்குவரவு செய்பவருடைய அறிவீனம் போன்ற தமது அறிவீனத்தை. புவி உணரா, ஆன்மாக்கள் அறியமாட்டா, ஏனெனில் அவை தாமே தமக்கு ஆதாரம் என்று எண்ணுவது போல இவை திருவருளை தமக்கு ஆதாரம் என்று அறியாமல் தாமே தமக்கு ஆதாரம் என்று மயங்கும் அறிவீனத்தை உடையன.
முதல் அவை தாமே என்பதை பிரித்து வாசிக்க வேண்டும். அவை தாமே தமக்கு ஆதாரம் என்றாற் போல, அவைதாமே என்று பிரிக்காமல் அப்படி படிங்க.
புவி உணரா, ஆன்மாக்கள் அறிய மாட்டா, ஏனெனில் அவை தாமே தமக்கு ஆதாரம் என்று எண்ணுவது போல இவை திருவருளை தமக்கு ஆதாரம் என்று அறியாமல் தாமே தமக்கு ஆதாரம் என்று மயங்கும் அறிவீனத்தை உடையன.
நடக்கிற ஒருவன் நிலந்தான் தன்னை தாங்கி நடக்க வைக்கிறது என்று சிந்திப்பதும் இல்லை, உணர்வதும் இல்லை. அதுபோலத்தான் இந்த உயிர்களும் திருவருள்தான் நம்மை இயக்குவிக்கிறது என்பதை தெரியாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அப்படி தெரியாமல் இயங்குவதற்கு காரணம் தான் தான் நடக்கிறேன் என்று அவன் நினைப்பது போல இவையும் தான் தான் இயங்குவது என்று நினைக்கிறது. இந்த அதிகாரத்திலே நாங்கள் முன்பு படிக்கிற பொழுது தத்துவங்கள் எல்லாம் வந்தபடியால் ஏற்பட்ட ஆர்வம், இதிலே வெறும் செய்திகள் இருக்கிறபடியால் அந்த அளவு ஆர்வம் வர வாய்ப்பில்லை. ஆனால் ஒரு பெரிய உண்மை இதற்குள்ளே இருக்கிறது. அந்த உண்மையை இந்த குறள்களோடு நாங்கள் உறிஞ்சி உள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த உண்மை என்னவென்றால், ஆணவ மறைப்பு நமக்கு செய்கிற தீமை திருவருள் நம்மை சூழ்ந்து கிடக்கவும் அந்த திருவருளினுடைய தன்மையை உணராமல் ஆன்மாக்கள் கிடந்து துன்பப்படுகின்றன. இதுதான் அடிப்படை செய்தி. அது நம்முடைய அனுபவத்திலேயும் நாம் உணர்கிறோம். நம்மை சூழ்ந்து திருவருள் நின்று நம்மை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அடுத்ததுக்கு போ, அடுத்ததுக்கு போ என்று நகர்த்துவது திருவருள் தான். ஆனால் அதை அறியாமல் நாங்கள் ஆணவத்தின் காரணமாக இயங்குகிறோம் என்பதைத்தான் இந்த குறளில் உவமைகளோடு அவர் சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கிற ஒருவன் நிலம்தான் என்னை தாங்கி நடக்க வைக்கிறது என்பதை நினைத்து பார்ப்பதே இல்லை. பூமி அதிர்ச்சி வந்து விழுகிற பொழுதுதான் அது தெரிய வரும், நிலம்தான் என்னை தாங்கியது என்பது தெரிய வரும். அதுபோல திருவருள்தான் நம்மை தாங்கி இருப்பது என்று தெரியாமல் நான் இயங்குகிறேன், நான் செய்கிறேன் என்று நினைக்கிறவனும் அதே போல ஒருவன் தான். அவனுக்கும் எங்காவது இயற்கை தாக்குகிற பொழுதுதான் நான் இயங்கவில்லை, ஏதோ ஒன்றுதான் என்னை இயக்கி இருக்கிறது என்ற உண்மையை உணரக்கூடியதாக இருக்கும் என்பதை உணர்த்துகிறார்.
உரைக்குறிப்பு: பூமியில் உள்ளவர்கள் தம்முடைய சரீர முயற்சியினாலே தமக்கு வேண்டியவற்றை பெறுகிறார்கள். ஆயினும் சரீர முயற்சிக்கு வேண்டிய ஆகார முதலியவற்றையும் சரீர முயற்சியால் அடையும் பொருள்களையும் பூமியே கொடுக்கின்றது. தமது கண் காண பூமியில் உலாவுகின்றார்கள். பூமி இல்லையாயின் ஒரு
கணப்பொருள்
பூமியில் உள்ளவர்கள் தம்முடைய சரீர முயற்சியினாலே தமக்கு வேண்டியவற்றை பெறுகிறார்கள். ஆயினும் சரீர முயற்சிக்கு வேண்டிய ஆகாரம் முதலியவற்றையும் சரீர முயற்சியால் அடையும் பொருள்களையும் பூமியே கொடுக்க.
இதுல அவர் அந்த உரையாசிரியருடைய நுட்பமான அந்த பார்வை, நான் இவ்வளவு நேரமும் சொன்னது இயங்குவதைத்தான் சொன்னேன், இயங்குவதற்கு ஆதாரமாக பூமி இருக்கிறது என்பதை மட்டும்தான் சொன்னேன். அவர் என்ன சொல்லுகிறார், நாம் இயங்குவதற்கு ஒரு நோக்கம் இருக்கும் அல்லவா, நான் இங்கே இருந்து அங்கே போகிறேன் என்றால் ஏதோ ஒன்றை தேடித்தானே போவேன். அப்படி தேடி கிடைக்கிற பொருளையும் பூமி தான் தாங்கி நமக்கு தருகிறது. ஆகவே என்னுடைய இயக்கத்துக்கு மட்டுமல்லாமல் இயக்கத்தினுடைய பயனையும் தருவது பூமி தான். அதுபோல என்னுடைய இயக்கத்துக்கு காரணமாக மட்டும் திருவருள் இருப்பதில்லை, அந்த இயக்கத்தினோடு கிடைக்கக்கூடிய பயன்களையும் திருவருள் தான் தருகிறது என்பதை அவர் மேலதிகமாக நமக்கு உணர்த்துகிறார்.
பூமியில் உள்ளவர்கள் தம்முடைய சரீர முயற்சியினாலே தமக்கு வேண்டியவற்றை பெறுகிறார்கள். ஆயினும் சரீர முயற்சிக்கு வேண்டிய ஆகாரம் முதலியவற்றையும் சரீர முயற்சியால் அடையும் பொருள்களையும் பூமியே கொடுக்கின்றது. தமது கண் காண பூமியில் உலாவுகின்றார்கள். பூமி இல்லையாயின் ஒரு கணப்பொழுதேனும் வாழமாட்டார்கள். ஆயினும் அவர்கள் பூமியை துணையென்று நினையாமல் தாமே தமக்கு துணை என்று நினைக்கிறார்கள்.
கண் பூமி இருந்தால்தான் இயங்குவதை கண் காணுகிறது, ஆனால் பூமியிலேதான் நான் இயங்குகிறேன் என்பதை இவன் நினைத்தே பார்க்காமல் இருக்கிறான். அதுபோலத்தான் திருவருள்தான் நம்மை வழிநடத்துவதை சற்று நினைத்தால் உணர்ந்து விடலாம், ஆனால் அது உணராமல் தான் ஒவ்வொருவரும் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்கிறார்.
இதுபோல ஆன்மாக்கள் திருவருள் கொடுத்த சக்தியை கொண்டு வாழ்வனவாயினும் ஆணவ மறப்பினாலே திருவருளை மறந்து தமது வல்லமையினாலே தாம் வாழ்வதாக எண்ணுகின்றன. தரையில் உள்ளவர்கள் கடலில் போகும் போது தோணியின் ஆட்டத்தாலும் நெடும் பிரயாணமாயின் ஆதாரம் இல்லாமையாலும் தரை தமக்கு ஆதாரமாயிருப்பதை உணர்வர்.
அதாவது நிலத்திலே நடக்கிற பொழுது இந்த ஆதாரம் தெரிவதில்லை, கடலிலே ஒரு பயணம் செய்ய வேண்டி வந்துவிட்டால் படகு ஆடின உடனே எப்படா கரையிலே சேருவோம் என்று எண்ணம் வருகிறது அல்லவா, அப்பொழுது தெரிகிறது எங்களுக்கு ஆதாரம் அதுதான் என்பது தெரிகிறது. அதுபோல நீண்ட தூர பயணம் கடலிலே செய்ய வேண்டி இருக்கிறது, உணவில்லாத பட்சத்திலே அங்கேயும் அது கிடைக்க வேண்டுமானால் நிலத்துக்கு போக வேண்டும் என்ற தேவை வருகிறது. ஆகவே நம்மை தாங்குவதும் நம்முடைய இயக்கத்திற்கான பயனை தருவதும் திருவருள் தான் என்பதை ஒரு கடல் பயணத்தை வைத்து உரையாசிரியர் விளக்கம் செய்கிறார்.
தரையில் உள்ளவர்கள் கடலில் போகும் போது தோணியின் ஆட்டத்தாலும் நெடும் பிரயாணமாயின் ஆகாரம் இல்லாமையாலும் தரை தமக்கு ஆதாரமாயிருப்பதை உணர்வர். அதுபோல இரத்த மிகுதியாலும் செல்வ செருக்கினாலும் அருளை நினையாதவர்கள் இரத்தம் குறைந்து வியாதி பிடித்த காலத்திலேனும் வறுமை வந்த காலத்திலேனும் திருவருளை நினைப்பதுண்டு. இவர்கள் ஒரு வகையான ஆன்மாக்கள்.
ஆன்மாக்கள் அதாவது ரத்தம் மிகுதி என்றால் அந்த கொழுப்பு பிடிச்சு திரிகிறான் என்று சொல்லுகிறோமே, அதாவது நல்லா ரத்தோட்டம் இருக்கிற பொழுது நான் எல்லாம் இயங்குவேன் என்று நினைக்கிற ஒரு திமிர் தரும். அங்கேதான் இந்த இந்த கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுள் மறுப்பு கொள்கை எல்லாம் அப்படித்தான் பேசுவார்கள். பின்னாலே போக 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 பொய் சொல்லிவிட்டோம் என்பது மற்றவர்களுக்கு தெரியாமல் இருப்பதற்காக மறைவாக சாமி கும்பிடுகிறார்கள் இப்பொழுது பல பேரை பார்க்கிறோம். உள்ளூர அங்கே ரத்தம் குறைந்து விட்டது என்று தான் அர்த்தம். கன பல பேரை நாங்கள் அப்படி பார்த்தோம், நான் பெயர்கள் சொல்லக்கூடாது. கொழுப்படுத்து திரிந்தவர்கள் எல்லாம் அடங்கினார்கள். அடங்கினவர்களை கண்ட பிறகும் இன்னும் கொஞ்சம் பேர் கொழுப்படுத்து திரிகிறார்கள். கடவுளை கும்பிட மாட்டேன், கடவுளை வழிபட மாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால், வாழ்க்கையிலே அதிர்வு வந்த பிறகுதான் இறை என்ற ஒரு நம்பிக்கை, அதுதான் நமக்கு ஆதாரம் என்ற நம்பிக்கையை பெறுவார்கள். இப்படி இருக்கிறவர்கள் ஒரு பகுதியினர் என்கிறார்.
அதுபோல இரத்த மிகுதியாலும் செல்வ செருக்கினாலும் அருளை நினையாதவர்கள், இரத்தம் குறைந்து வியாதி பிடித்த காலத்திலேனும் வறுமை வந்த காலத்திலேனும் திருவருளை நினைப்பதுண்டு. இவர்கள் ஒரு வகையான ஆன்மாக்கள். திருவருளை அறியாத ஆன்மாக்களின் நிலை இம்மூன்று கவிகளிலும் நான்காக வகுக்கப்பட்டிருப்பதை காண்க.
அதாவது முதலிலே இன்னும் ரெண்டு ஒரே குரலில் ரெண்டு உவமை சொன்னார். முதலிலே மீனை சொன்னார். இந்த குரலிலே நிலந்தான் ஆதாரம் என்பது தெரியாமல் நடப்பதை சொன்னார். நடுக்குரலிலே ரெண்டு, பின்னாலே துணை வருவது தெரியாமல் போவதும், உயிர்தான் பொறிகளுக்கு காட்டுவது தெரியாமல் காட்டுவதை தெரியாமல் பொறிகள் தாம் காணுவதாக நினைவதும் ஆகிய ரெண்டு உவமை சொன்னார். ஆகவே மொத்தம் நாலு உவமையோடு திருவருளை உணராத உயிரின் தன்மையை விளங்கப்படுத்துகிறார்.
இதோடு முடிவுங்க இந்த குரல்.
மீதியை அடுத்த வகுப்பிலே படிப்போம்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறை பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.in வலைத்தளம் அல்லது யூடியூபில் கற்க கசடர சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம். சிவார்ப்பணம்.